நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே. அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சத்சங்கம் புதன்கிழமை சத்சங்கம் நமது சங்கத்தில் மற்றைய உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து சில பக்கங்களை எடுத்து நாம் வாசிக்கின்றேன். எல்லோரும் மௌனமாக தியானத்தில் இருந்து அதை உள்வாங்குங்கள். உங்களுக்கு பல விடயங்கள் அதிலிருந்து கிடைக்கப்பெறும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 193, 194, 195 and 196. எப்படி, ஏன் என்ற கேள்விகள் தர்க்கமற்றவை. எப்படி என்பது காரிய காரணத்தை குறிக்கும், ஏன் என்பது நோக்கத்தை குறிக்கும். காரிய காரணவாதம் மாயைக்கு உட்பட்டது. எனவே மாயைக்கு காரணம் கிடையாது. மாயைக்கு காரணம் எது? கடந்த 3000 ஆண்டுகளாக இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்குரிய தர்க்கபூர்வமான விடை இன்னும் வரவில்லை. என்னை தன்னை முரண்படுத்தும் கேள்வி இது. காரணமற்றதற்கு காரணம் ஏது? நிலையற்றதை நிலப்படுத்தியது எது? காரண காரிய வாதமே உலகியலுக்கு உட்பட்டது. உண்மைக்கு இது பொருந்தாது. இவ்வாறே ஏன் என்பது தர்க்கமற்றதே. ஏன் மாயை வந்தது என்பது பயனற்ற கேள்வி. ஏனெனில் மாயைக்குள் விடை ஒருபோதும் தர இயலாது. மாயையை கடந்தால் அதை கேட்பது யார்? தீமை ஏன் என்பதை உருவாக்குகின்றது. ஆனால் ஏன் என்பது தீமையை உருவாக்காது. ஏன் என்று கேட்பது தீமை, பொய் பொய்யை அளிக்கும். கேள்வி கேட்பது முரண்பட்டு அடிப்படையில் அமைவதால் அது ஒரு வட்டம். அது தன்னைத்தானே கொல்ல வேண்டும். எல்லா கேள்விகளும் மாயைக்கு உட்பட்டனவே. மாயைக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஏதுமில்லை. மாயையை கடந்து செல்லலாம் என்பது மட்டுமே நமக்கு தெரியும். அது மட்டுமே தெரிந்தால் போதும். உண்மையில் மாயை என்பது இல்லை என அறிய வேண்டும். மாயையே உண்மை எனக் கொண்டு அதை பற்றினால்தான் அது நம்மை பந்தப்படுத்தும். அதிலிருந்து விலகி வரும் சாட்சியாக அதனை பார்த்து கொண்டிருந்தால் உலகத்தை தொல்லையில்லாமல் ரசிக்கலாம். மாயை பற்றி அறிவது நாம் இரண்டற்ற ஆத்மாவே சூழ்நிலையின் கைதிகள் அல்ல என்பதை உணரவே. சுவாமி விவேகானந்தரின் இலக்கிய கருத்தாம் இது. பழமையின் தெளிவும் புதுமையின் எளிமையும் கொண்டது. மனம் என்பது ஓர் பூந்தோட்டம். அதை நன்கு வளர்க்கவும் செய்யலாம், அல்லது தரிசாகவும் செய்யலாம். பயனுள்ள விதையை நடாத போது பயனற்ற களை முளைத்து தோட்டம் வீணாகும். நல்ல எண்ணங்களை வளர்த்து மனதை சொர்க்கமாக்கலாம், அல்லது கெட்ட எண்ணங்களால் அதை அழிக்கவும் செய்யலாம். நம் தோட்டத்துக்கு நாமே காவலர். எந்த எண்ணமும் வீண் போவாது. எண்ணங்கள் வழக்கமாகி அவை சூழ்நிலையாக உருவெடுக்கின்றன. நல்ல எண்ணங்கள் நற்பயனை தரும், தீய எண்ணங்கள் தீய பயனை தரும். எண்ணங்களை தெரிவு செய்யுங்கள். மறைமுகமாக சூழ்நிலைகளை உருவாக்காதீர்கள். நோயும் ஆரோக்கியமும் எண்ணத்தில் வேரூன்றி கிடக்கின்றன. கெட்ட எண்ணங்கள் உடம்பில் நோயை உண்டாக்கி அழிக்கும். நல்ல எண்ணங்கள் உடம்பிற்கு இளமையையும் அழகையும் தரும். நோய்க்கு பயந்தால் நிச்சயம் நோய் கிட்டும். படபடப்பு உடம்பை பாதிக்கும். கெட்ட எண்ணங்கள் நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். இரத்தத்தில் விஷம் ஏற்றும். எண்ணமே செயலுக்கு அடிப்படை. எனவே உடலை காக்க எண்ணத்தை பாதுகாக்க வேண்டும். மனதை அழகுபடுத்தினால் அது உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். உடம்பை நல்ல எண்ணங்களால் வலிமையூட்டுங்கள். தேவையில்லாத மனச்சுமைகளை அகற்றுங்கள். இல்லையே மூளை மெதுவாக செயலிழந்துவிடும். பயனற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதை சோர்வாக்கி முன்னேற்றத்தை தடுக்கும். எனவே பயம், சந்தேகம், கவலை ஆகியவற்றை வெல்லுங்கள். இல்லையே அவை நம்மை புழுதியில் தள்ளிவிடும். பயம், சந்தேகம், கவலை ஆகியவை ஆரம்பத்தில் பெரியவை அல்ல. மனத்தின் ஓரத்தில் அவை சிறிய விதைகள், ஆனால் எரியும் சிறிய தீக்குச்சி போன்றவை. ஆனால் அக்குச்சி பெரிய காட்டையே அழித்துவிடும். எரியும் பெரிய காட்டு நெருப்பை தடுக்க அதை தொடக்கத்திலேயே அணைத்துவிட வேண்டும். ஆகவே பயம், சந்தேகம், கவலை ஆகியவற்றை போக்க அவற்றை எதிர்த்து போராடக்கூடாது. அவற்றை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும். வந்த பின் காப்பதை விட வருமுன் காத்தலே சிறந்தது. பயம், சந்தேகம், கவலை ஆகியவை எதிர்கால நிகழ்வுகளை நோக்குவன. அவை மனநோய்கள். மனத்திரையில் பயங்கரமான ஓவியம் வரைய தங்கள் விரல்களை தயார்படுத்துவன. அவற்றை அங்கேயே நிறுத்துங்கள். அழிவை வரைவதை விட்டு ஆக்கத்தை ஓவியம் தீட்டுங்கள். பயம் முதலியவற்றின் கருவிகளை பிடுங்கி எறி விடுங்கள். எதிர்கால தொல்லைகள் இருக்க வேண்டிய இடத்தில் நிகழ்கால மகிழ்ச்சியை காண்பீர்கள். இருள், நம்பிக்கையின்மை ஆகியவை நீங்கி வாழ்க்கை ஒளியும் மகிழ்ச்சியும் கொண்டு நடக்கும். மனிதன் இன்று அன்றாட வாழ்க்கையில் செயற்கை பொருள்களுக்கு அடிமையாகி விட்டான். அறிவியல் கருவிகளால் அழைக்கப்படும் பொம்மையாகவே அவன் மாறிவிட்டான். சுற்றுச்சூழலை வெல்வதிலேயே அவன் மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது. புறப்பொருள் சார்பு எந்த அளவிற்கு குறையுமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதிகமாகும். நமக்கு அந்நியமாயுள்ள பொருளை நாடினால் துன்பமே விளையும். இந்நிலை மாற கிரியா யோகம் மிகவும் உகந்தது. புறசார்பை துறந்து மனிதனை தன்னிறைவு கொண்டவனாக ஆக்குவதில் இந்த மார்க்கம் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றது. இது அவனது உடல், மனம், உயிர் ஆகியவற்றை வலிமை ஆக்குகின்றது. தனது பல பயிற்சிகள் மனிதனை முழுவதும் ஆரோக்கியம் ஆக்கி நோயற்ற வாழ்வை நல்கின்றன. பொறிகள் தெளிவாகி மனமும் புத்தியும் அற்புதமாக கூர்மை அடைகின்றன. மனிதனது அக ஆற்றல் வளர்ந்து மறைந்திருக்கும் சக்திகள் வெளிக்கொணரப்படுகின்றன. அம்மனிதன் வீட்டில் ஆற்றல் மிகு தலைவனாகவும், சமுதாயத்தில் பயனுள்ள அங்கத்தவனாகவும், நாட்டில் நல்ல குடிமகனாகவும் ஆகின்றான். உயர்ந்த தலைவனாகி அம்மனிதன் மனித சமுதாயத்தையே வழிநடத்தும் ஆற்றலை பெறுகின்றான். இன்றைய நிலையில் நம்பிக்கையின்மையும் அகந்தையும் அதிகமாகவே வெளிப்படுகின்றன. எல்லாவற்றையும் குறை சொல்வது வழக்கமாகிவிட்டது. மரபிற்கு சரியான மரியாதை கொடுப்பதில்லை. 20ஆம் நூற்றாண்டு சமயத்தை ரஜோகுணம் ஆதிக்கம் செய்கின்றது. படபடப்பு மிக்க செயல்கள் தினம் சாதாரண மனிதனை சுற்றி நடைபெறுகின்றன. வைசியமான மேல நாட்டு பண்பாடு உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது. பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் நோக்கம். இந்த இழிநிலையிலிருந்து மனிதனை உயர்த்த பாபாஜியின் கிரியா யோகம் பின்பற்றப்பட்டால் பின்னர் சொல்லப்பட்ட எல்லாம் கவனிக்கப்படும். அதிகமாய் செயல் செய்யும் தன்மையை அடக்கக்கூடாது. இன்றைய மனிதனால் அமைதியாக இருக்க முடியாது. சேற்றில் விழுந்து தத்தளிப்பவனை காப்பாற்ற குளத்தின் கரையில் குனிந்துதான் ஆக வேண்டும். யோகியும் அவ்வாறே எல்லாவற்றுக்கும் தயாராக வேண்டும். செயல் புரிதல் தவிர்க்க முடியாதது. செயல்பாட்டின் மூலம் யோகம் அடையப்பட வேண்டும். இன்றைய மனிதனுக்கு மிக சிறந்த சாத்திரங்கள் பகவத்கீதையும் யோக வாசிட்டமும் ஆகும். அதுவும் கீதை இன்று மிகவும் பொருத்தமானது. ஒவ்வொரு சாதாரண செயலும் எல்லா யோகங்களின் கலவை ஆக வேண்டும். சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகுவது சாதனையாகக்கூடாது. பார்வையின் கோணத்தை மாற்றினால் வாழ்க்கையே ஆற்றல் மிகு சாதனையாகிவிடும். சரியான பாவம் சரியான வாழ்க்கையை யோக நிலைக்கு மாற்றிவிடும். அறிவு நிலைக்கும் உலகியல் நிலைக்கும் இடையே உள்ள பாலமாக கிரியா யோகம் விளங்குகின்றது. ஆன்மீகத்தையும் உலகியலையும் இணைக்கும் சமநிலை இதில் உண்டு. கடப்பு நிலை வாழ்க்கையை அது உபதேசிக்கின்றது. ஆனால் எதையும் அப்படியே கற்றுக்கொள்ளச் சொல்வதில்லை. சரியான வழிகளை பின்பற்றி அதன் பயன்களையும் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கச் சொல்கின்றது. அதன் எல்லையை புரிந்து கொள்ளலாம். மனிதனிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் ஒரு சேர வளர்ப்பது அதன் நோக்கம். மனிதனை உயர் மனிதனாக்க அது வழிவகுக்கின்றது. உயர் நோக்கமும் ஆழ்ந்த ஞானமும் கொண்ட புது மனிதனை உருவாக்கி சத்திய யுகத்தை நிலைநாட்டுவதே இதன் நோக்கம். பல வகை யோக கோட்பாடுகள் இன்று காணப்படுகின்றன. இவற்றில் நல்ல முரண்பட்டவையாக திகழ்கின்றன. மெலிந்த அரை நிர்வாணமாய் திருநூறும் சடையும் கொண்டு மரத்தடியில் உட்காரும் படம் இன்று காணப்படுகின்றது. இம்மரபு இன்று ஆழ பதிந்துவிட்டது. யோகத்தில் நிகழும் உயிர் உடல் செயல்கள், யோக நிலை, சூட்சும அனுபவங்கள் ஆகியவை சந்தேகத்தோடு நோக்கப்படுகின்றன. இக்கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரியா யோகத்தில் இத்தகையவை ஏதும் கற்பனை செய்யப்படுவதில்லை. இது சிலருக்கு மட்டுமே உரியது அன்று. சில லாபங்களை பெற சிலர் மட்டுமே பயிலும் செயற்கை பயிற்சி முறை அன்று இது. நன்கு பரிசோதிக்கப்பட்ட முழுமையான வாழ்க்கையை எல்லோரும் பெற பின்பற்றப்படும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட மார்க்கம் இது. நாளை உலகிற்கே இது பொதுவாகும். உயர் ஆற்றலை பயன்படுத்த செய்யப்படும் பயிற்சி அன்று இது. நமக்குள் ஒளிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொணர உதவும் மார்க்கம் கிரியா யோகம். மனித சமுதாயத்திற்கே பொதுவான மனித மனமே இதில் முக்கியமான கருவி. ஆகவே கிரியா யோகம் என்பது இமயமலை குகைகளில் உட்கார்ந்து செய்யப்படும் பயிற்சி அன்று. வெறும் கோவணம் உடுத்து கொள்பவனுக்கோ கல்லில் படுப்பவனுக்கோ பிச்சை எடுத்து வாழ்பவனுக்கோ மட்டும் உரியது அன்று இம்மார்க்கம். வாழ்வின் பல நிலைகளில் வாழ்பவருக்கு இது பொருந்தும். துறவி அல்லது யோகிகளுக்கு மட்டும் அன்று. இது உலக பொது சொத்து. நகரவாசிகள், கிராமவாசிகள், நாட்டுவாசிகள் என பலரும் இதனை ஆழ்ந்து கற்று பயில வேண்டும். ஆத்மாத்தனம் ஆனந்தமே இதன் பயன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இன்றைய பக்கத்தில் கிரியா யோகத்தின் அடிப்படை தத்துவம் என்ன என்பதை பாபாஜியின் வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அதை மிகவும் அழகாக இந்த பக்கங்களில் நீலகண்டன் யோகி ராமையா அவர்களை கொண்டு எழுதியிருக்கின்றார். மிகவும் அற்புதமான கருத்து. ஆனால் இந்த கருத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஆனால் மீண்டும் நாங்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். இந்த கிரியா யோகம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியால், எந்த நிலையிலும் நாங்கள் இதை பாவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் செய்யப்படும் யோகம் என்பதை 2-3 தடவை இந்த 4 பக்கங்களில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த மீட்டலை நீங்கள் இன்று கேட்டிருப்பீர்கள், தியானத்திலிருந்து உள்வாங்கியிருப்பீர்கள். மீண்டும் கேளுங்கள். அதை நாங்கள் தொடர்ந்து அந்த முறையிலேயே பயிற்சி செய்கின்றோம். அதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய சாதனையை தொடர்வதற்கு பாபாஜியின் அருள் ஆசியையும் பரம்பொருளின் ஆசியையும் வேண்டுவோம். இந்த தத்துவங்கள், இந்த பொருட்கள், இந்த விடயங்கள் எல்லாம் சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த இந்த கிரியா யோகத்தில் அமைந்திருக்கின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களே அதுவும் தான் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய கருத்துடன் இதை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இறைவனையா அனுப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம்
பிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பாபாஜியின் தெளிய குரலிலிருந்து கிடைக்கப்பட்ட அருள்மொழிகளை சிறிது முயற்சம் செய்வோமாயின் காரியம் காரணம் எப்படி என்ற கேள்விகளுக்கு சிறந்த விளக்கம் தெளிவாக கூறப்பட்டவை இன்றைய சத்சங்கத்தின் சிறப்பு அம்சம் என கூறலாம். எண்ணங்களை தெரிவு செய்யும் முறைகளை பற்றி சிறந்த விளக்கமும் பாதுகாக்க வேண்டும் என்ற முக்கிய காரணங்களும் தெளிவாக கூறப்பட்டவை நன்றாக இருந்தது. நரமும் காப்பது சிறந்தது என அதன் முக்கியத்துவத்தை சாதாரணத்துக்கு விளக்கப்பட்டமை மிகவும் சிறப்பு. மனிதன் என்று செயற்கை பொருளுக்கு அடிமையாகிவிட்டான், இதிலிருந்து விடுபட கிரியா யோகம் சிறந்த முறையில் வழிகாட்டுகின்ற என்ற கருத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என இருக்கும் மனிதனுக்கு அதிலிருந்து விடுவதற்கு கிரியா யோகம் சிறந்தது என்பது கூறப்பட்டது. மனிதனை மனிதனாக இருக்க செய்வதற்கும் கிரியா யோகம் வழிகாட்டுகின்றது. நமக்குள் உடைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கு கிரியா யோகம் உகந்தது என கூறப்பட்டது. எனவே கிரியா சாதகனாகிய நாம் நமக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலை பயன்படுத்தி நாம் சாதனைகளை மேலும் மேலும் கூட்டி எமது ஆன்ம கிரியேற்ற பாதையில் முன்னேறுவோமாக. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இரவினையா, நல்ல சுருக்கம் ஒன்றை கொடுத்தீர்கள். இன்றைய சத்சங்கத்தில் அருமையாக அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்திய சத்சங்கம் பாபாஜியின் தெய்வீக குரல்லிருந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அருமையாக அதுல எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ யோகம் பயந்துட்டோம், செஞ்சிட்டு இருக்கிறோம், வேலை செஞ்சிட்டு இருக்கோம், சம்பாதிச்சிட்டோம், சாப்பிட்டோம் என்ற வாழ்க்கைன்றது அது நம்ம நினைக்கிற மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். உயிருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆன்மாவுக்குள்ள ஒரு விஷயத்த இறைவன் ரெக்கார்டு பண்ணி நமக்கு ஒரு பெட்டகம் மாதிரி இங்க அமைச்சிருக்காரு. நீ போய் ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நாடகம் வந்து நமக்கு புறத்திலையும் அகத்திலே நடக்குது. யோ இதெல்லாம் ஞானிகளுக்கு எல்லாம் அகத்துல நடக்குது, நமக்கு எல்லாம் புறத்துல நடக்குது. அப்ப புறத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம பெற்றிருக்கோம். பிறவி தோறும் நம்ம கருவறையிலேருந்து வரோம், அவங்க வந்து கருவறையிலேருந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்ப இந்த உலகத்துல என்னென்ன பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்றோம், சிந்திக்கிறோம், பிறருடைய தூண்டுதல் மூலியமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம், பிறருடைய ஆசைக்கு உட்படுறோம், நம்மளுடைய ஆசைக்கும் உட்படுறோம், இப்படியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நமக்கு எது தேவை எது தேவையில்லை, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எது தேவை எது தேவையில்லை, இப்படி சில விஷயங்களை மகான்மார்களும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சொன்னபடிய கருத்துக்கள் வந்து நல்ல ஒரு அருமையான கருத்துக்கள். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம், சொல் ஆரோக்கியம் முக்கியம், உயிர் ஆரோக்கியம் முக்கியம். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல பெரிய ரெக்கார்டு போட்டு காட்டுவாங்க. அதை சுருக்கமா இன்னைக்கு இன்னைக்கு பாபாஜியினுடைய தெய்வீக குரல்ல நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. நமக்கு புரியுற மாதிரி அந்த வகையில நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இதெல்லாம் மனிதனுக்கு அவசியம், எதுவும் அவசியம் இல்லைன்னு இல்லை. ஏன்னா மனம் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பொறிகள் பாஞ்சி ஆடி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில இதெல்லாம் நம்ம கேட்கக்குள்ள ஒரு ஆனந்தமான சொற்கள், ஆனந்தமான விஷயங்கள். இதெல்லாம் பாபாஜி நமக்கு இப்படிலாம் ஒரு ரூட்டை காட்டி காற்றார். அதை பின்பற்றி இதை கேட்கறது மட்டும் இல்லை, இதை பின்பற்றுறது தான் பெரிய நல்ல விஷயம். பின்பற்ற முடியாதுன்றதெல்லாம் கிடையாது, பின்பற்றலாம், பின்பற்றணும். பின்பற்றப்பட்டாம நம்ம வந்து கேட்கற மட்டும் கேட்கிற விஷயமா இருந்துச்சுன்னா இது ஒரு காட்சி பொருள் ஆயிடும். காரிய பொருள் ஆகணும்னா அதை கேட்டு அதன்படி வாழணும். வாழக்குள்ள அதனுடைய இன்பம் நமக்கு தானாக வந்து சுயலும். திருவாசகத்துல அதுதான் மாணிக்க வாசகம் சொல்லுவார், திருவாசகம் என்னும் தேனுன்றதுக்கு என்ன காரணம்னா அதை நீ சுவைச்சிட்டா அந்த தேனை வந்து நீ பருகிடுவ, தேனை பருகிட்டினா அந்த வாழ்க்கை உனக்கு செம்மையா இருக்கும். அதன்படி வாழ்றதுக்கு அதுக்கப்புறம் காலம் உனக்கு அதுக்கு வேண்டியதை எல்லாம் செய்யும்னு சொல்றாரு. அத போல இந்த சத்சங்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. பழமை போல் கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அருமையாக இதை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று அதனுடைய விளக்கத்தை, சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து அருமையாக சாதகர்களுக்கு மேலதிக விளக்கம் கொடுத்தீர்கள். எல்லாம் நாங்கள் பெற்ற அனுபவம், சைவ சித்தாந்தத்தில் படித்தவை, நீங்கள் பெற்ற அனுபவத்தில் இருந்து அதை, அந்த படிப்பில் இருந்து அதை எடுத்து கொண்டு கொடுத்தீர்கள். மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். அதுவும் சிந்திக்கப்பட வேண்டிய நிலைதான். அதே போல்தான் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதை மூன்றும் சரியாக செய்தால் இறுதி எண்ணிட்டை கூடும் என்பதுதான் இறுதி கருத்து. அதை அற்புதமாக நீங்கள் கொண்டு வந்து அந்த நிலையில் நிறுத்தினீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவா.